வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். வரவேற்கும் அன்பு வணக்கம். சு வெங்கடேசனின் காவல் கோட்டம், பாகம் 1, அத்தியாயம் 5. வீரநாகம்மாவின் குதிரை முதல் ஜாமத்தில் நாகலாபுரத்து பெருவழியில் விஜயநகரை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. அவள் எண்ணங்கள் குழம்பி சிந்தை கனத்து கிடந்ததால் சாலையை அவள் கவனிக்கவே இல்லை. குதிரை தானாகவே அந்த இரவிலும் பாரவண்டிகளை விலக்கியும் மறிந்து கடந்தும் கடுவேகத்தில் ஓடியது. வெளிக்கோட்டையின் தெற்கு வாசலின் முன்னே நின்றது. முதல் ஜாமம் கடந்து விட்டதால் கதவங்களை அடைத்து விட்டார்கள். பந்தத்தோடு நெருங்கி வந்து முகம் பார்த்த காவலனிடம் கொட்டியம் என்றாள். பெருங்கதவுகளின் கீழ் குதிரை வாசல் மட்டும் திறந்து வழிவிட்டது. வெகு தூரம் ஓடிய பின் உள் கோட்டையின் தெற்கு வாசலும் திறந்து வழிவிட்டது. ஏமகூடத்தை நெருங்கியதும் கிருஷ்ணன் கோவிலுக்கு போகாமல் பாறை முனையிலேயே ஒரு யானை அளவு அமர்ந்து கிழக்கை வெறித்து கொண்டிருந்த கணபதியின் முன்னே குறுக்கே ஓடிய தெருவில் புகுந்து அரண்மனை வளாகத்து கோட்டை முதலின் மேற்கு வாசலின் முன் நின்றாள். நெருங்கிய காவல் வீரர்கள் அவள் வீரநாகம்மா என கண்டதும் வாசலை திறந்தனர். நாணய சாலையையும் பொக்கிஷ வளாகங்களையும் கடந்து அரண்மனையை நோக்கி குதிரையை விரட்டினாள். ராமர் கோவிலை நெருங்கியதும் இறங்கி சாலையிலே நின்று வணங்கினாள். அந்தப்புற மேற்கு வாசலின் முன்னே நின்றபோது காவலில் இருந்த திருநங்கைகளுக்கு அவளை அடையாளம் தெரியவில்லை, பெயரும் புரியவில்லை. புதியவர்களாக இருக்க வேண்டும். அனுமதி பெறுவதற்காக அதில் ஒருத்தி அலங்கத்தின் உச்சிக்கு ஏறி ஓடினாள். பனை உயரம் இருந்த அந்த கல் கோட்டையில் அவள் மேலே ஏறி இறங்கும் வரை கூட அவளுக்கு பொறுமை இல்லை. கதவை திற என்று மீண்டும் கத்தினாள். மேலே இருந்து திருநங்கைகள் எட்டி பார்த்து அவளை அடையாளம் கண்டவுடன் திறந்து விடுமாறு கீழே இருப்பவர்களிடம் உரத்து கூறினர். குதிரையை விரட்டினாள். ஏராளமான மாளிகைகளை கடந்து கிழக்கே சென்று கமலமஹாலின் அருகே திரும்பி லக்ஷ்மி ஆம்பிகை இன் முற்றத்தில் நிறுத்தினாள். லக்ஷ்மி இளவரசி ராயரின் மூத்த மகள். காவல் பெண்டுகள் சுற்றிலும் நின்றும் அமர்ந்தும் பேசிக் கொண்டிருந்தனர். இவள் கீழே குதித்ததும் ஒருத்தி வந்து குதிரையை வாங்கி கொண்டாள். இவள் வந்த வேகத்தை பார்த்து செவிலிகள் தாமாகவே கதவை திறந்து விட்டனர். மைய மண்டபத்தில் நுழைந்தாள். தலைமை தாதி ஓடோடி வந்தாள். லக்ஷ்மி உறங்கிவிட்டாளா?
இல்லை, மாடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறாள். ராமராய் இறந்து விட்டாரா? இல்லை, அது வேனிலிருந்து அப்படியே தர்மாபுரம் போயிருப்பதாக தகவல் வந்தது.
படிகளில் தாவி ஏறி மேலே சென்றாள். யவன விளக்குழியில் லட்சுமி மஞ்ச திண்டில் சாய்ந்திருப்பது தெரிந்தது. எதிரே ஆசனத்தில் கையில் ஏடுகளை புரட்டிவாறு யாரோ ஒரு பெண். திரும்பி பார்த்த லட்சுமி துள்ளி எழுந்து வந்து சிரித்துக்கொண்டே இவள் தோளை பற்றினாள்.
செல்லி வா வா, என்ன இந்த ராத்திரியிலேயே
என்றவாறு அழைத்து போனாள். அந்த பெண் எழுந்து நின்று வணங்கினாள்.
இவர்கள் குமார சரஸ்வதி, தமிழ் புலவர். நமது கலிங்க வெற்றிகளை பற்றி அறுபத்தில் பிரபந்தம் பாடியிருக்கிறார். இப்போது திவ்ய பிரபந்தத்தை இவரிடம் பாடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இவள் யார் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியவில்லை என்று தயங்கினாள் குமார சரஸ்வதி.
மஞ்சத்தில் செல்லியை சரித்து அமர வைத்தவாறே லக்ஷ்மி சொன்னாள்.
விஜயநகர ரணதீரன் விஸ்வநாதனை காதலித்து கண்ணி வைத்து காத்திருந்து பிடித்த வேட்டைக்காரி இவள் தான். வீரனாகம்மா.
சரஸ்வதி ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக தொடர்ந்தாள்.
போர் பற்றி எனக்கு அதிகம் தெரியாததால் துக்காதேவி விவாகம், ராயரின் கொடைமடம் பற்றித்தான் அதிகம் பாடியிருக்கிறேன். திவ்ய பிரபந்தத்தை நாளை தொடரலாமே என்று செல்லி சொன்னதும் குமார சரஸ்வதி ஏடுகளை கட்டிக்கொண்டு விடைபெற்று கீழே சென்றாள். என்னடி பதறிக்கொண்டிருக்கிறாய்? நான் உடனே பாவாயை பார்க்க வேண்டும். இப்போதெப்படி எவள் மஞ்சத்தில் கிடக்கிறாரோ என்ன விஷயம் என்று தெளிவாக சொல்.
இப்போது நாகலாபுரத்திலிருந்து வருகிறேன். மாமாவை மதுரையிலிருந்து கணவர் அழைத்து வந்து விட்டார். அங்கே தான் தங்கியிருக்கிறார்கள். நானே நாளை இங்கு வருவார்கள்.
புரிகிறது. நாகமரை கண்டாயா? என்ன சொன்னார்?
சொல்ல என்ன இருக்கிறது? இந்த 7 ஆண்டுகளில் இன்றுதான் முதன் முதலாக என்னை தொட்டு பேசியிருக்கிறார். என் தலையை வருடிக்கொண்டே சொன்னார், என்னை பற்றி கவலைப்படாதே என்று. விடைபெறும் வரை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார். அவன் மீது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று. அப்பாவுக்கு உடல்நலம் இல்லை என்ற செய்தியை ரகசியமாக வைக்க முடியாமல் போனது தான் எல்லா குழப்பத்துக்கும் மூல காரணம்.
சற்று நேரத்திற்கு பின் செல்லி கேட்டாள்,
ராஜதுரோகம் குற்றச்சாட்டுடன் நாளை அவையில் மாமா தலைகுனிந்து நிற்க வேண்டியிருக்கும், அப்படித்தானே? சரி, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்.
என் குடும்ப கௌரவம், அரசவையில் காட்சி பொருளாவதை நான் அனுமதிக்க மாட்டேன்.
சரி, உன் யோசனை என்ன?
அரசரை அவர்கள் தனியாக சந்திக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அவைக்கு போவதை தவிர்க்க வேண்டும். காலையில் போய் அப்பாவை பார்ப்போம். உன் பேச்சை தட்ட மாட்டார். இவ்வளவுதானே? இதற்காக வேண்டி ராக்கோட்டன் மாதிரி அலைகிறாய்? இப்போதே அவருக்கு தெரியும். அவரிடம் வந்த தூதுவன் தான் என்னிடம் வந்து சொன்னான், நாளை காலை இந்நகர் எங்கும் இதுதான் பாட்டாக இருக்கும். அதற்கு முன்னே நாகவர் மன்னித்து விட வைக்கப்பட்டார் என்ற செய்தி தான் முந்தி செல்ல வேண்டும். உத்தரவு மகாராணி. அடியே நிதானமாக யோசி. ராஜாங்க விவகாரங்களில் பெண்கள் தலையிடுவதில்லை என்று உனக்கே தெரியும். அப்பாவின் கோபத்தையும் நீ அறிந்தவள்தான். சுலபமாக மனக்கோட்டை கட்டுகிறாய். பதறாதே, இப்போது தூங்கு, காலையில் பார்ப்போம். நீ தூங்கு, காலையில் வந்து உன்னை எழுப்பி நாகமர் விடுவிக்கப்பட்ட நற்செய்தியை சொல்கிறேன். அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்த லட்சுமி அப்படியே மஞ்சத்தில் மல்லாந்து படுத்தவாறு கண்ணை மூடி யோசித்தாள். சற்று நேரம் கழுத்து கண் திறந்தாள். செல்லி உப்பரிகைக்கு அப்பால் தெரிந்த வானத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். இப்போதே அர்த்தராத்திரி ஆகிவிட்டது. இப்பொழுது போய் எழுப்புவது உசிதமல்ல. ராய்ச்சூரே பறிபோனாலும் தாதிகள் அவரை எழுப்ப துணிய மாட்டார்கள். எங்கிருக்கிறார் என்ற அவ்வாவை விட்டு அரண்மனையில் இப்போது விசாரிக்க சொல்கிறேன். கனகதுர்காவின் பக்கம்தான் இப்போது காற்று வீசுவதாக கேள்வி. புதிய ஆசை நாயகி 12வது ஆள். நீ அவளை பார்த்திருக்க மாட்டாய். அங்குதான் இருக்கிறார் என்றால் தலைக்கோழி கூவும் வரை காத்திரு, எழுந்து விடுவார். அரண்மனையில் இருந்தால் நான் உடன் வருவேன். அவளிடம் இருந்தால் நீ மட்டும்தான் போக வேண்டும். நான் வர முடியாது. எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அம்மாவுக்கு தெரியும் போது பெரிய கௌரவ பிரச்சனை ஆகிவிடும். அதற்கு பின்னும் விடுவதற்கு ஒரு ஜாமம் இருக்கிறது. உன் மனம் போல் காரியங்கள் நடக்கும். இப்போது தூங்கு, சொல்லிவிட்டு எழுந்தாள். செல்லியை மஞ்சத்தில் தள்ளி படுக்க வைத்து போர்த்தி விட்டு கீழே இறங்கி போனாள். சற்று நேரம் கழித்து லட்சுமி மீண்டும் மேலே வந்து பார்த்ததால் செல்லியை காணவில்லை. உப்பரியில் நின்று நட்சத்திரங்களை பார்த்தவாறு இருந்தாள். படுத்து கண்மூடி பிடிவாதக்காரி என்று முணுமுணுத்தாள் லட்சுமி. இளமை கால நினைவு மலர் சரமென தொடுத்து வளர்ந்து சென்றது. செல்லி பூ படைந்த போது லட்சுமிக்கு 12 வயது தான். செல்லி 2 வயது மூத்தவள். இருவரும் தோழிகள் என்பதால் எந்நேரமும் இங்கேயே கிடப்பாள். உண்மையில் திருமலாதேவியிடம் இவளை விட அவளுக்கு செல்லம் அதிகம். ராயர் அவையில் இருந்தாலும் கோவிலுக்கு போனாலும் அரண்மனையில் இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்தையும் நழுவ விடாமல் லட்சுமியை விளையாட விடாமல் துணைக்கு இழுத்து கொண்டு பார்க்க போய்விடுவாள். இவள் சலிப்புற்று திரும்பி போக முயன்றாலும் ஏமாற்றி கெஞ்சி நடித்து கூடவே வைத்திருப்பாள். லட்சுமிக்கு விவரம் தெரிகிற வயது வந்தபோதுதான் புரிந்தது செல்லி பார்க்க துடித்தது வேடிக்கை அல்ல, விஸ்வநாதனை என்று. ராயரின் நிழலாக அவன் திரிவது செல்லிக்கு தோதாக ஆகிவிட்டது. அப்புறமெல்லாம் அவளை கேலி செய்வதே லட்சுமியின் பொழுதுபோக்கு. ரத்னகிரி போரில் இருந்து விஸ்வநாதன் திரும்பிய மறுநாள் காலை திருமலாதேவியை தூண்டிவிட்டு நச்சரித்து செல்லி நாகமர் வீட்டிற்கு கூட்டி போனாள். அம்மாவுக்கும் ஏற்கனவே அரசல் புரசலாய் தெரியும் என்பதுதான் லட்சுமியின் ஊகம். நடக்க முடியாமல் மாடியில் படுக்கையில் கிடந்தான். திருமலாதேவி அவனிடம் பேசி கொண்டிருந்த போது பாவம் போல செல்லி அவள் பின்னே மறைந்து நின்றிருந்தாள். அவன் தாய் லட்சுமியம்மாளும் திருமலாதேவியும் பேசிக்கொண்டு படிகளில் இறங்க தொடங்கும் போது மேல் தூகில் நழுவி விழுந்து விட்டதை எடுத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்லி அவன் அறைக்குள் நுழைந்தாள். இயல்பாக பின்தொடர முயன்ற லட்சுமி வாசலிலே நின்று விட்டாள். செல்லி கண்ணீருடன் அவன் முகமெல்லாம் ஆவேசமாக முத்தமிட்டு கொண்டிருந்தாள். சில நொடிகள்தான் கண்ணை துடைத்தவாறு வேகமாக திரும்பி வந்தாள். அந்த காட்சி லட்சுமியின் குழந்தைத்தன்மையை விரட்டிவிட்டது. வெகு காலமாக நினைவில் நீங்காத சித்திரமாக தொடர்ந்து வந்தது. அவள் உணர்வில் வெகு ஆழமாக தைத்திருந்தது. செல்லியின் மீது அவள் பிரியமும் ஈர்ப்பும் கூடிக்கொண்டிருந்தது. அறியாமலும் அறிந்தும் அந்த காதலுக்கு துணை நின்ற சாட்சி அவள் அல்லவா? அன்று செல்லி கண்ணீரை மறைக்க முயன்றும் முடியாததால் அது காட்டி கொடுத்து விட்டது. அம்மா அன்று உணவிருந்த அப்பாவை அழைத்து அவர் வந்திருந்தபோது சொல்லிவிட்டாள். உற்சாகமாகி போன அவர் செல்லியை கூப்பிட்டு கேட்டார். ஆம் என்று ஒப்புக்கொண்டவள் அவனைத்தான் கட்டுவேன் என்று அரசரிடமே தைரியமாக சொன்னாள். சாப்பிட்டு விட்டு தாம்பூலம் கூட தரிக்காமல் ராயர் செல்லியை அழைத்து கொண்டு அரண்மனை கோட்டைக்கு வெளியே இருக்கும் நாகமர் மாளிகைக்கு போனார். செல்லியை கீழே இருக்க சொல்லிவிட்டு அவர் மட்டும் படியில் ஏறினார். லட்சுமியும் பின்னாலே ஓடினாள். அவன் கட்டிலில் அமர்ந்து சற்று நேரம் பொதுவாக பேசி கொண்டிருந்தவர் கடைசியாக கேட்டார். சிரித்தவாறே ஒப்புக்கொண்டான். எவ்வளவு காலமாக? 4 ஆண்டுகளாக. என் கூடவே இருக்கும் உன்னிடம் இதை எப்படி நான் இவ்வளவு நாளும் கவனிக்க தவறினேன்? உண்மையிலேயே நான் கவிஞன்தானா என்று கேட்டுவிட்டு உரத்து சிரித்தார். சரி, 2ல் 1 உனக்கு சாளுவ கட்டாரி பரிசு வேண்டுமா, செல்லி வேண்டுமா? சிரிப்பு மாறாமலேயே அவன் சொன்னான். இந்த உலகத்தை பரிசாக கொடுத்தாலும் வேண்டாம், அவள் தான் வேண்டும். அதை ரசித்தவாறு நான் இன்னொரு காவியம் எழுத வேண்டும் போல இருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டு கீழிறங்கினார். அவன் உன்னை கூப்பிடுகிறான் போ என்று சொன்னதும் செல்லி வேகமாக படியேறினால் பின்தொடரப்போன லட்சுமியை பிடித்து இருத்தி வைத்து கொண்டார். நாகமரையும் செல்லி வீட்டுக்காரர்களையும் அங்கு வரவழைத்து திருமணத்தை நிச்சயித்த பிறகுதான் அங்கிருந்து கிளம்பினார். அப்புறம் செல்லியை லட்சுமி 2 மாதங்களாக பார்க்கவே முடியவில்லை. இரவு பகலாக அவனோடு இருந்தாள். அவன் நடமாடிய பிறகுதான் அரண்மனைக்குள்ளேயே வந்தாள். தொடர்ந்து அவன் போர்க்களத்திலேயே இருந்ததால் 4 ஆண்டுகள் கழித்து அவளது 22வது வயதில் தான் திருமணம் ராமர் கோவிலில் நடந்தது. அதற்கும் 1 ஆண்டு முன்பேயே லட்சுமியின் திருமணம் நடந்துவிட்டது. பிறகுதான் அவள் உணர்ந்தாள் தனக்கு வாய்க்காமல் போன வாழ்க்கை எதுவென. அந்த ஏமாற்றம் தாங்க முடியாததாக இருந்தது. வெளியே யாரிடமும் சொல்ல முடியாததால் மனம் புழுங்கி தனக்குள்ளே சுருங்கி போனாள். பிறகுதான் இலக்கியத்தில் தஞ்சம் புகுந்தாள். 21வது வயதில் மாரிச பரிணயமும் பிரபந்தத்தை எழுத
உத்வேகம் தந்ததே செல்லியை பற்றிய நினைவுகள்தான். அதை எழுதும்போது தான் இவ்வளவு பிரியத்துக்கும் அப்பால் செல்லியின் மீது தனக்கு பொறாமை இருக்கிறது என்பதை விழுங்க இயலாத ஒரு கசப்பாக உணர்ந்தாள். தான் கன்னியாக இருக்கும்போதே அது இல்லை என்ற உண்மையும் மஞ்சு விலகிய மலை போல் தெரிந்தது. அவளை விட சில வருடங்கள் மூத்தவளாகத்தான் தான் இருந்திருக்கக்கூடாது என்ற ஏக்கம் முளை விட கிள்ளி எறிந்தாலும் அது மீண்டும் துளிர்க்கிறது. அவள் தன்னை சொல்லியாக கற்பனை செய்து கொள்வதற்கு பிறகெல்லாம் விடுபட முனைவதில்லை. அது வேறு உலகம், அவளுக்கு மட்டுமான மாய உலகம். சற்றென்று எழுந்து உப்பரிகைக்கு போனாள். அவளை இழுத்து அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டாள். அவளை விடுவிக்க விரும்பாமல் தன் தோளில் சாய்த்து கொண்டாள். கன்னத்தில் தவழ்ந்த விரல்கள் கழுத்தில் இறங்கிய போது அவளது கருகமணி மாலை தட்டுப்பட்டது. அந்த மணிகளையே விரல்களால் நெருடி கொண்டிருந்தாள். ராமர் கோவில் திருமணம் நடந்ததால் காப்புகளின் முறைப்படிதான் நடந்தது. அவன் மரபுப்படி நடந்திருந்தால் ஆற்றங்கரையில் பந்தல் போட வேண்டும். மணமகனாக அவனுக்கு பதில் அவன் வாழ் வந்திருக்கும். போர்க்களத்திலேயே இருக்க நேர்ந்த குலம் என்பதால் எவனோ மணமகன் நிச்சயித்த பிறகு போருக்கு போயிருந்திருப்பான். முகூர்த்த நேரத்தில் அவன் வர முடியாததால் அவன் வாளை பதிலியாக வைத்து அவன் சகோதரி தாலி கட்டியிருக்கிறாள். பின் அதுவே குலச்சடங்காகிவிட்டது. விஸ்வநாதனுக்கு உடன் பிறந்த சகோதரியும் இல்லை. ஆனால் செல்லி காப்பு பலிஜரின் பொன் தாலியை கட்டமாட்டேன் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டதால் அவன் கருகமணியை தான் தாலியாக கட்டினான். அரண்மனை பெண்கள் எவ்வளவு பேர் உன்னை கொல்லவாறு பிட்ட என்று கேலி பேசியிருக்கிறார்கள் தெரியுமா என்றாள் லட்சுமி. பைத்தியக்காரிகள் என்று அவளை சொல்லிவிட்டு செல்லியை உள்ளே அழைத்து கொண்டு போய் அமர வைத்தாள். இப்போதெல்லாம் வாரம் ஒரு முறை உன்னை பார்ப்பதே அரியதாயிருக்கிறது. கௌரி நோன்புக்கு ராமர் கோவிலுக்கு போகும்போது என்னை அழைத்து கொண்டு போவா? இப்போது உனக்கு அதில் ஆர்வம் இல்லை. ராமனை காண கோவிலுக்கு தான் போக வேண்டுமா என்றாள் செல்லி. அவள் குரல் ஓய்ந்து ஒரு நொடி இடைவேளைக்கு பிறகுதான் அர்த்தம் லட்சுமிக்கு உரைத்தது. அதன் கனம் தாளாத அப்படியே செல்லியின் மடியில் சரிந்தாள். அவள் அழுவதை உணர்ந்த செல்லி அவளை தட்டினாள். ஏய், என்னடி இது? ஏன்? லட்சுமி அடக்க முடியாமல் குலுங்கி அழுது கொண்டிருந்தாள். விசும்பி விசும்பி ஓய்ந்து அவள் மடியிலிருந்து முகம் தூக்காமலே சொன்னாள். செல்லி, இப்போது உண்மையை சொல்கிறேன். உன் மீது எனக்கு பொறாமை. ஆறுதலுக்கு சொல்லி செல்லி சொற்களை நாடாமல் அவள் கூந்தலை விரல்களால் அலைந்தவாறு இருந்தாள். அவள் தூங்கி விடுவாள் என்று எதிர்பார்த்தாள். வெகு நேரமான பின்னும் கண்ணீர் தாரை உலரவில்லை என்பதை துகில் தாண்டி தன் தொடையில் உணர்ந்தாள். அவளை தூக்கி கண்ணீரை துடைத்தாள். உனக்கு கென்னடி ராஜகுமாரி, ஒருவேளை இனி விஜயநகர மகாராணி என்றவளை லட்சுமியின் குரல் தடுத்தது. எத்தனையோ கோபியரில் மேலும் ஒருத்தி என்று சொல்லிவிட்டு நிறுத்தினாள். இளம் வயதில் துக்காதேவி எனக்கு புரியாத புதிராக இருந்தாள். பட்டத்தரசியாக வந்தவள் ஒரு சக்கரவர்த்தியை விரும்பாமல் அதிகாரம் செல்வம் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு போய் சன்னியாசினியைப் போல எப்படி வாழ்கிறாள் என்று எனக்கு அப்போது புரியவில்லை. இப்போது உணர்கிறேன். இந்த பகட்டுகளுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அவளை பற்றிய என் கற்பனைகள் விரிந்து கொண்டே போகின்றன. நேரில் போய் பார்க்க வேண்டும் என்று இருக்கிறேன். நான் அவளை பார்த்ததே இல்லை என்றாள் செல்லி. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஒரு நாள் அப்பாவுடன் தனித்திருந்த போது தைரியமாக கேட்டேன் அவள் ஏன் போனாள் என்று. தன் சகோதரன் தற்கொலை செய்து கொண்ட நகரில் தன்னால் சந்தோஷமாக வாழ முடியாது என்று சொன்னாளாம். அவள் ஏன் மடத்தனமாக அப்படி நடந்து கொண்டாள் என்றாள் செல்லி. என் ஊகம் சிறைக்காவலர்கள் முன்னர் சொன்ன கதைகளில் மிரண்டிருப்பான். இங்கு யவன சீன வாழ் பயிற்சியாளர்களும் உண்டு என்று கேள்விப்பட்டிருப்பான். பின் உனது காதலனை பற்றி சாகச கதைகள் அப்போது உனக்கு மனகமாகவே இல்லை அல்லவா? ஆம், ரத்னகிரி போருக்கு முந்தைய ஆண்டு உன் அருகில்தானே நான் இருந்தேன். வீரபத்ரா பெரிய வாழ்வீரர் என்று கேள்விப்பட்டு தானே விஜயதசமி அன்று பாபா அந்த யோசனை சொன்னார். அவன் ஒப்புக்கொண்டது தானே சிறையிலிருந்து வந்தான். போட்டிக்களத்தில் ஏறிய பின் அவன் அதை சொல்லியிருக்கக்கூடாது. அரசகுலத்தினோடு மட்டும்தான் சண்டையிடுவேன் என்று அவன் சொன்னது என் கணவருக்கு அல்லது காதலனுக்கு நேர்ந்த முதல் அவமானம். அதை எண்ணி எண்ணி அப்போது எத்தனை இரவுகள் வேதனைப்பட்டிருப்பேன் தெரியுமா? அவன் தாத்தா கபாலீஸ்வரன் மந்திரியாக இருந்தவன் தானே. அரசன் பானுதேவனை ஏமாற்றி பிறகு விரட்டிவிட்டு ராஜாவானான். கபாலீஸ்வரர் கஜபதி என்று முடிசீடு கொண்டான். இதில் எவன் சத்ரியன்? சிறைப்பட்ட ஒரு இளவரசன் மனநிலையிலிருந்து நான் தான் இதை பார்க்க வேண்டும். மனதாலும் உடலாலும் நைந்து போயிருப்பான். உண்மையிலேயே அப்பா கலிங்கர்களை மேலும் மானசீகமாக தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார். தைரியம் இருந்திருக்கார். இவரல்லவா அவனோடு சண்டை எடுக்கப்பட்டு வேண்டும். அதுதானே நியாயமான போட்டி என்றாலும் வென்றிருப்பான் என்று சொல்ல முடியாது. உனக்குத்தான் தெரியுமே, வாழ்வீச்சில் வித்தையை விட கவனமும் அதைவிட உறுதியும் தான் முக்கியம். துக்காதேவியை பற்றி அவளிடம் தாதியாக இருந்த ஒரு அவ்வாவிடம் விசாரித்து பார்த்தேன். பேசவே மாட்டாளாம். அசோகவனத்து சீதை போல் இருப்பாளாம். மொத்தமே அப்பா 3 முறை தான் சந்தித்திருக்கிறார். அதுவும் உடனே திரும்பி போய்விட்டாராம். அந்த அவ்வாவுக்கு உண்மையிலேயும் வேற எதுவும் தெரியவில்லை என்றால் அவள் கன்னி கழியாமலே திரும்பி போய்விட்டாள். இன்றும் துறவியாக வாழ்கிறாள். என் கணவருக்கும் அவள் மேல் மிகுந்த மரியாதை உண்டு என்றாள் செல்லி. ஸ்ரீசைலத்தில் தங்கும் உத்தேசத்துடன்
தான் போனாளாம். கலிங்கத்திலிருந்து அவள் கொண்டு வந்த சீதனம் எதையும் எடுத்து போகவில்லையாம். அப்பா தக்க பாதுகாவல்களோடு தான் அனுப்பியிருக்கிறார். கம்பம் என்ற இடத்தில் தங்கிய போது மேலும் போக விரும்பாமல் அங்கேயே நிரந்தரமாக இருந்துவிட்டாள். 10 ஆண்டுகளுக்கு முன் கடப்பை வறண்ட மண்டலமாக இருப்பது கண்டு அங்கெல்லாம் ஏரிகள் தோண்டும் ஏற்பாட்டில் இறங்கிவிட்டாள். அதற்காக அப்பா அவளுக்கு அவளது சீதன செல்வத்தை கொடுத்ததோடு மேலும் மேலும் உதவிகள் செய்கிறார். அவள் ஆசிரமத்தில் இருக்க அவளை சுற்றியுள்ள ஊர்களிலெல்லாம் வீரர்களை மக்களோடு கலந்து அவளுக்கான பெரும் பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியிருக்கிறார். அவளை பற்றி எழுதப்போகிறேன். அதற்காக பார்க்க வேண்டுமென்றேன். அப்பாவுக்கு அவள் மீது மதிப்பு தான் பேச்சில் தெரிகிறது. நீ யார் என்று காட்டிக்கொள்ளாமல் புலவர் என்று மட்டும் சொல்லி போய் பார் என்று இருக்கிறார் அப்பா. இதையெல்லாம் என் கணவருக்கு புரிய வைப்பது பெரிய பாடு. சண்டை அரண்மனை குயுக்திகளை தவிர வேறு எதுவும் அவர் மண்டையில் ஏறாது. அவர் எங்காவது நீண்ட பயணம் போகும்போது தான் இதை செய்ய வேண்டும். நீயும் என்னோடு வா. சரி போவோம். அவள் நல்ல மனுஷி, குளங்கள் வெட்டி மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறாள் என்று தான் என் கணவரும் சொல்லியிருக்கிறார் என்று செல்லி சொல்லிவிட்டு தன் கதைக்கு வந்தான். லக்ஷ்மி, பாபா தினமும் அதிகாலையில் ஆற்றில் குளிக்கும் இடத்தில் அவர்களை சந்திக்க வைக்கலாம் நினைக்கிறேன். என்ன சொல்கிறாய்? இடுப்பு வலிக்கு பிறகு வெந்நீர் குளியலாம். எப்போதாவது தான் ஆற்றுக்கு போவாராம். ஆனாலும் நீ சொன்னால் கேட்பார். அப்படியானால் இப்போதே நாகலாபுரத்திற்கு ஆள் அனுப்பினால் அவர்கள் கிளம்பி அதிகாலையில் அங்கு வர முடியும். இருவரும் கீழே வந்தனர். காவல் பெண்டுகளின் தலைவியை அழைத்து 5 பெண்களை குதிரைகளோடு இந்த வேலைக்கு படித்தனர். செலி, இனி நீயும் தூங்கப் போவதில்லை, என்னையும் தூங்க விட மாட்டாய். வா, நீராழி மாளிகையில் போய் நீந்தி கொண்டிருக்கலாம். குதிரைகளில் ஏறி அகக்கோட்டையிலிருந்து வெளியேறி அரண்மனை யானை கொட்டிலையும் இருமாட குதிரை லாயங்களையும் கடந்து சென்றனர். செல்லியின் மாளிகையை தாண்டித்தான் போக வேண்டும். அங்கு போய் முற்றத்தில் குதிரையை நிறுத்தினால் 4 காவல் வீரர்கள் நின்றிருந்தனர். அரவம் கேட்டு தாதி வந்து கதவை திறந்தாள். அத்தை எங்கே?
பூஜையறையில்.
இவர்கள் பேச்சுக்குரல் கேட்டவுடன் அந்த அம்மா எழுந்து எதிரே வந்தார்கள்.
ஒன்றுமில்லை அத்தை, காலை உணவுக்கு மாமா வந்து விடுவார், நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்கள்.
வாடி, அவனை பார்ப்போம் என்று லட்சுமி சொல்லியோடு செல்லியோடு உள்ளறைக்கு போனால் கிருஷ்ணன் அலங்கார மரத்தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தான். பாட்டி விலகியிருந்த துணியை நன்றாக போர்த்தியவாறு சொன்னாள்.
முழித்தவுடன் உன்னை தேடி அழுதான், பாலை கொடுத்து தூங்க வைத்திருக்கிறேன்.
ஒரு நாள் 100 தடவை சொன்ன வார்த்தைகளை லட்சுமி மீண்டும் சொன்னாள்.
அசலாக அவரை போலவே இருக்கிறான் அடி.
கிளம்பி நீராழி மாளிகைக்கு வந்தார்கள். திருமலாதேவிக்கு மட்டுமே உரிய நீராழி இது, வேறு யாரும் நுழைய முடியாது. சென்னாதேவிக்கென்று தனியே இருந்தது. பிற நாயகியருக்கெல்லாம் ஒரு குளம். லட்சுமியின் தங்கை திருமலை அம்பிகை பகல் நேரத்தில் மட்டும்தான் தோழிகளுடன் இங்கு வருவாள். லட்சுமி இரவு பகல் இந்நேரமும் இதிலே கிடக்க பிரியப்படுவதால் காவல் பெண்டிற்கு புறமே சில தாதிகளும் இரவில் காத்திருப்பார். வெளியில் இருந்து பார்த்தால் அது அலங்கார மாளிகை போலவே தோன்றும். கிழக்கு வாயிலில் லட்சுமி நுழைந்தவுடன் தாதிகள் விரைந்து அணுகினர். உதவி தேவையில்லை என்றவள் சுற்று மண்டபத்தை கடந்து சுதை துணி தூண்களினுடைய மேற்கு படிகளில் இறங்கி உடைகளை களைந்தாள். நாற்புறமும் மண்டபம் சூழ நீருக்கு மேலே வெற்று வெளி. சிறுமியாய் நீச்சல் கற்றது இங்கேதான். லட்சுமி செல்லியோடு நிலா இரவுகளில் 1000 முறையாவது இங்கு வந்து மிதந்து கிடந்திருப்பாள். இதைவிட அவளுக்கு பெரு விருப்பம் துங்கபத்திரை நிறைந்தோடும் நிலா பொழுதுகளில் அதில் நீந்தி கழிப்பதுதான். விஜயநகருக்கு மேற்கேதான் பாறைகள் மிகுதி, அதுதான் இவர்களின் ஆடுகளம். படகுகளிலும் கரையிலும் 100 கணக்கில் காவல் பெண்டர் துணை நிற்க வெளியே வரவே மனமின்றி தோழிகளுடன் பொழுது கழியும். லட்சுமி குதித்து நீந்தி யாழியை நோக்கி போனால் செல்லி தொடர்ந்தாள். யாழியின் தூம்பு வாயிலிருந்து ஆற்று நீர் கொட்டி கொண்டிருந்தது. வெளியேறும் நீர் சோலைகளின் வழியே சென்று மீண்டும் கால்வாயில் சேர்ந்துவிடும். நீர் தாரையிலிருந்து தலையை விலக்கிய லட்சுமி சொன்னாள்,
எனக்கு பயமாக இருக்கிறதடி அப்பா உடல் தேறி வர வேண்டும் என்று நான் வேண்டாத தெய்வம் இல்லை. மகனை இழந்ததுதான் அவரை மிகவும் பாதித்து விட்டது. சென்னா சுருண்டு கிடக்கிறாளாம், ஏன் அவ்வளவு கவனமில்லாமல் இருந்தாள்? தாதிகளின் பொறுப்பிலேயே பிள்ளையை விடுவது எவ்வளவு ஆபத்து பார்த்தாயா? எப்படி இறந்தான் என்று புரியவில்லை, ஏதோ மர்மம் இருக்கிறது. அதனால் தான் தாதிகளை மாற்றிவிட்டனர். இயற்கையான மரணம் இல்லை என்று தான் எனக்கும் தோன்றுகிறது. இனி பிற்காலத்தில் என்னை அரசியாக்கிவிட அப்பாவுக்கு உள்ளூர் ஆசை. ஆனால் என் கணவரை அவருக்கு அறவே பிடிக்கவில்லை. காலசூரி இளவரசன் என்று கருதி முடிவெடுத்து விட்டு அப்பா இப்போது வருந்துகிறார். மனமாகாமலே இருந்து கூடாதா என்று ஏங்குகிறேன். இப்போதுள்ள தெளிவு 19 வயதில் இருந்திருந்தால் நாம் சம்மதித்திருக்க மாட்டேன். உன்னைப் போலவே விரும்பியவனை தேர்ந்திருப்பேன். இனி என்ன செய்வது? அமைதியாக இரு. சஞ்சலம் ஏற்படும் போதெல்லாம் படித்து கொண்டே இரு. உன்னை தவிர யாரிடமும் பேசவும் பயமாக இருக்கிறதடி. யாரை நம்புவது? எனக்கே இப்படி என்றால் அப்பாவுக்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கும். இந்த திம்மரசுவை பார், 50 வருடங்களாக மந்திரியாக இருந்தவருக்கு இப்போது என்ன கேடு? பண பிரச்சனை இல்லை, இது வேற ஏதோ சிக்கல் இருக்கிறது என்றாள் செல்லி.
கடைசி வரை அப்பாவின் பிரியத்துக்கு உரியவராகத்தான் இருந்தார். சிறை தண்டனை கொடுப்பதென்றால் அதிகபட்ச குற்றமாக இருக்கும். சுல்தான்களோடு தொடர்பு இருந்திருக்கும். வேற என்ன, என் கணவருக்கே என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அவர் தன் தம்பியோடு பேசி கொண்டிருக்கும் போது கேட்டேன், புரியாமல் குழம்பி கிடக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு நாள் அவனிடம் பேசும்போது இவர் உற்சாகமாக கத்தினார், அவன் ஆடுன ஆட்டத்துக்கு குருட்டு போயலா, இப்படி சுவரத் தடவிக்கிட்டு கிடக்கட்டும் என்றார். பெனுகுண்டாவில் உள்ள இவர்கள் ஒற்றர்கள் மூலம் செய்தி வந்திருக்கிறது போல, இப்படி விவகாரங்களில் அதிகம் தலையை நுழைக்காதே, நிம்மதி போய்விடும். உன்னிடம் பொறுப்பு வந்தால் அது வேறு விஷயம். சரி, அப்பாவிடம் பேசும்போது அடக்கமாக பேசு. அவரே நொந்து போயிருக்கிறார், வாய் துடுக்காக பேசாதே. செல்லி சிரித்து விட்டாள். வெகு நேரம் பேச்சு வேறு வேறு விஷயங்களை தொட்டு ஓடிக்கொண்டிருந்தது. தலைக்கோழி கூவல் கேட்டதும் அவசரமாக மேலே ஏறினர். மாற்று உடைகளுடன் வந்த தாதிகள் தலைகளை துவட்டி விட்டனர். திரும்பி வந்தபோது நாகலாபுரத்திற்கு செய்தி கொண்டு போன பெண்கள் வந்திருந்தனர். குதிரையிலிருந்து இறங்காமலே நேரே ராயரிடம் போனார்கள். கனகதுர்காவின் முற்றத்தில் லட்சுமியை கண்ட திரு நங்கைகள் ஆச்சரியமுற்று ஒடுங்கி பவ்ய பாவனை காட்டினார்கள். தலைமை காவலாளி ஓடி வந்து அரசரிடம் எழவில்லை என்றாள். தொடரும்.